விபிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 46.
எனதருமை அன்புள்ளங்களே, துன்பம் ஏன், மாசற்றவர் துன்புறுவது ஏன், இறைவன் நீதியும் வல்லமையும் கொண்டவர் என்றால் துன்பங்களை தடுக்காமல் இருப்பது ஏன் என்று நாம் எழுப்பி வரும் கேள்விகளுக்கு விடை தேடி கல்வாரியில் சிலுவையடியில் அமர்ந்து கடந்த சில வாரங்கள் பாடங்கள் பயின்றோம். இன்று நமது கவனம் மீண்டும் யூத மத குரு ஹெரால் குஷ்னர் அவர்கள் எழுதிய நூலின் மீது திரும்புகின்றது. த புக் ஆஃப் ஜோப், When Bad Things Happen to a Good Person, அதாவது யோபு நூல், நல்லவர் ஒருவருக்கு பொல்லாதவை நிகழ்ந்தபோது என்ற தலைப்பில் குஷ்ணர் அவர்கள் எழுதிய நூலில் இறுதி பிரிவு விடைகள் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. துன்பத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் யோபு நூலிலிருந்து தான் புரிந்து கொண்ட கருத்துக்களை இந்த பிரிவில் விளக்க முயன்றுள்ளார் குஷ்ணர். தன்னுடைய தனிப்பட்ட விளக்கங்களை வழங்குவதற்கு முன், கடந்த சில நூற்றாண்டுகளாக விவிலிய விரிவுரையாளர்கள் சிலர் யோபு நூலை குறித்து கூறியுள்ள விளக்கங்களை குஷ்ணர் அவர்கள் சுருக்கமாக தொகுத்து வழங்கியுள்ளார். இந்த எண்ணங்களில் தான் நிறைவான ஒரு விடையை பெற முடியவில்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார்.
இறுதியாக அவர் தன் எண்ணங்களை விளக்கியுள்ளார். துன்பங்களையும் இறைவனையும் இணைத்து யோபு நூல் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு தகுந்த விடை அந்நூலின் இறுதியில் இறைவன் வழங்கும் உரையிலும் அவ்வுரைக்குப் பின் யோபு வழங்கும் இறுதி கூற்றிலும் அடங்கியுள்ளது என்று குஷ்ணர் அவர்கள் கூறியுள்ளார். இறைவன் வழங்கும் உரையில் அவர் குறிப்பிடும் பெகிமோத்து, லிவியத்தான் என்ற இரு புதிரான படைப்புகள் இயற்கையில் உருவாகும் துன்பங்களை புரிந்து கொள்ளவும், யோபு கூறும் இறுதி சொற்களில் துன்பங்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய பதிலிருப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன என்று குஷ்ணர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். லிவியத்தான் என்ற படைப்பு தனது நியதிகளின்படி இயங்கும் இயற்கையின் உருவகம் என்றும், பெகிமோத்து என்ற படைப்பு மனிதருக்குள்ளும் இவ்வுலகிலும் நிலவும் பல சக்திகளின் உருவகம் என்றும் குஷ்ணர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
அன்பு இதயங்களே, அனைத்தும் வல்லவரான இறைவன் தன் நன்மைத்தனம் அன்பு இவற்றின் வெளிப்பாடாக இயற்கை அனைத்தையும் அதன் சிகரமாக மனிதரையும் படைத்தார். தான் படைத்த அனைத்தையும் தன் வல்லமையால் கட்டுப்படுத்த வேண்டும் என்று இறைவன் நினைத்திருந்தால் அவ்வாறே செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் படைப்பு அனைத்தும் பரமனின் திட்டப்படி இம்மியும் பிசகாமல் இயங்கியிருக்கும். ஆனால் அத்தகைய படைப்பு முடுக்கிவிடப்பட்ட கடிகாரம் போல, சாவி கொடுக்கப்பட்ட பொம்மை போல, சுவிட்ச் போடப்பட்ட இயந்திரம் போல செயற்கைத்தனமாக செயல்பட்டிருக்கும். அத்தகைய படைப்பு இறைவன் அனைத்தும் வல்லவர் என்பதை மட்டுமே நிரூபித்திருக்கும். இறைவனின் நன்மைத்தனம் அன்பு ஆகியவை வெளிப்பட்டிருக்காது. அன்பு இதயங்களே, தன் நன்மைத்தனத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும் வகையில் இறைவன் இரு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்க வேண்டும் என்று குஷ்ணர் அவர்கள் கணித்துள்ளார். இயற்கையின் செயல்பாட்டிலும் மனிதரின் சுதந்திர முடிவுகளிலும் குறுக்கிடாமல் விலகி நிற்பதற்கு இறைவன் முடிவெடுத்தார் என்று குஷ்ணர் அவர்கள் தன் நூலில் குறிப்பிட்டுள்ளார்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் வல்லமையால் படைக்கப்பட்ட இயற்கைக்கு நல்லது தீயது என்ற பாகுபாடுகளோ நன்னெறி விழுமியங்களோ கிடையாது. இந்த எண்ணத்தை விளக்குவதற்கு குஷ்ணர் அவர்கள் ஓர் எடுத்துக்காட்டை பயன்படுத்துகின்றார். கடையில் விற்பனை செய்யப்படும் விதைகளை ஒருவர் திருடுகின்றார் என்று கற்பனை செய்து கொள்வோம். விதைகளை திருடியவர் அவற்றை பூமியில் நட்டு வைக்கின்றார், தண்ணீர் விட்டு வளர்க்கின்றார். நன்னெறி நீதி இவற்றின் அடிப்படையில் பார்த்தால் அவ்விதைகள் திருடப்பட்டவை என்பதால் வளராமல் பட்டு போயிருக்க வேண்டும். ஆனால் இயற்கையில் அவ்வாறு நடப்பதில்லை. நல்ல நிலம் நீர் என்று சூழல்கள் சரிவர அமைந்தால், நட்டு வைத்த விதைகள் நல்ல விதைகள் என்றால், அவை திருடப்பட்ட விதைகளாக இருந்தாலும் வளர்ந்து பலன் தரும். அதுதான் இயற்கையின் நியதி. இறைவன் அங்கு குறுக்கிடுவதில்லை. அதேபோல் நல்லவை தீயவற்றை அறிந்து முடிவெடுக்கும் திறனை மனிதர்களுக்கு வழங்கிய இறைவன் அத்திறனை மனிதர்கள் சுதந்திரமாக பயன்படுத்தும் போது குறுக்கிடுவதில்லை. இதற்கு மாறாக மனிதர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் இறைவன் குறுக்கிட்டு தன்னுடைய எண்ணங்களுக்கு தகுந்ததுபோல் மனிதர்களை செயலாற்ற வைத்தால் மனிதர்கள் அனைவரும் இறைவனால் இயக்கப்படும் பொம்மைகளாக ரோபோக்களாக மாறிவிடுவர்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் தலையீடு இன்றி தன் நியதிகளின்படி இயங்கும் இயற்கை, தன் சுதந்திரத்தை பயன்படுத்தும் சக்தி கொண்ட மனிதர்கள் என்ற இரண்டையும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நிகழ்ந்த இயற்கை பேரிடரோடு இணைத்து கிருஷ்ணர் அவர்கள் கூறியிருப்பது நம் கவனத்தை ஈர்க்கின்றது. 2005 அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தென்பகுதியில் பெருமளவு அழிவை கொணர்ந்த கத்ரீனா என்ற புயலின் முதல் ஆண்டு நிறைவுற்ற போது நியூ ஆர்லின்ஸ் என்ற நகரில் நடந்த நினைவு வழிபாட்டில் பேசிய கிருஷ்ணர் அவர்கள் அந்த வழிபாட்டிற்கு பின்வரும் விவிலிய பகுதியை பயன்படுத்தினார்.
அரசர்கள் முதல் நூல் பிரிவு 19. அப்போது ஆண்டவர் எலியாவிடம், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடைத்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்குப் பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்குப் பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்குப் பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது.
இந்த வாசகத்தை தொடர்ந்து கிருஷ்ணர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் இதோ.
சுழல் காற்று இறைவன் அல்ல, அது அக்கறை ஏதுமற்ற குருட்டுத்தனமான இயற்கை. உங்கள் நகரைச் சூழ்ந்த பெருவெள்ளம் இறைவன் அல்ல, இயற்கை. புயலும் பெருவெள்ளமும் உங்கள் நகரை தாக்கிய போது இறைவன் எங்கே இருந்தார்? அவர் மெல்லிய ஒலியில் இருந்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரை காப்பதற்காக செயலில் இறங்கிய மக்களின் உள்ளங்களில் இறைவன் மெல்லிய ஒலியாக இருந்தார். தங்கள் கல்லூரிகளை விடுமுறைகளை மறந்து மக்களுக்கு பணியாற்ற விரைந்து வந்த இளையோரின் உள்ளங்களில் மெல்லிய ஒலியாக இறைவன் இருந்தார்.
எனதருமை அன்புள்ளங்களே, யோபு நூல் இறைவனின் அளவற்ற வல்லமையை பறைசாற்றுகின்றது. ஆனால் அந்த வல்லமை இறைவனின் நன்மைத்தனத்தை விஞ்சும் அளவு வெளிப்படுவது இல்லை. தன் அளவற்ற வல்லமையோடும் நன்மைத்தனத்தோடும் இயற்கையை படைத்த இறைவன் அதன் செயல்பாடுகளில் தலையிடுவது இல்லை. எனவே தன் நியதிகளின்படி இயங்கும் இயற்கையில் பேரிடர்களும் பிரச்சினைகளும் எழுகின்றன. அதே வண்ணம் தங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்தும் மனிதர்களின் செயல்பாடுகளிலும் இறைவன் தலையிடுவது இல்லை என்பதால் மனிதர்களிடையிலும் பிரச்சினைகள் துன்பங்கள் உருவாகின்றன. இத்தனை பிரச்சினைகள் குவிந்தாலும் இவற்றைக் கண்டு துவண்டுவிடாமல் அவற்றை தீர்ப்பதற்கு முன்வரும் மனிதர்கள் வழியே இறைவனின் பிரசன்னம் இந்த உலகத்தில் தொடர்ந்து வருகின்றது. அன்பு இதயங்களே, இந்த கருத்துக்களை தன் நூலின் இறுதிப் பிரிவில் பகிர்ந்து கொள்ளும் ஹெரால் குஷ்னர் அவர்கள் இறுதியில் சொந்த வாழ்விலும் யூதமத குரு என்ற முறையிலும் தான் சந்தித்த வேதனை நிறை அனுபவங்களையும் அவற்றின் வழியே தான் யோபு நூலை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டதையும் இவ்வாறு விவரிக்கின்றார்.
மிகச் சீராக கச்சிதமாக இயங்கும் உலகில் நான் இறைவனை உணரவில்லை. மாறாக பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள், துயரங்கள், அழிவுகள் நடுவிலும் தளராத உள்ளத்துடன் அவற்றை தாங்கிக் கொள்ளவும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளவும் விளையும் மனிதர்கள் வாழும் உலகில் இறைவனை உணர்ந்தேன். இல்லையெனில் இயற்கை பேரிடர்களுக்குப் பின், நாட்சி வதை முகாம் போன்ற கொடூரங்களுக்குப் பின் மனிதர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து அழிந்து போயிருப்பர். எத்தனை துயரங்கள் மலிந்தாலும் மீண்டும் மீண்டும் வாழ விளையும் மனிதர்களே இறைவன் வாழ்கின்றார் என்பதற்கு சான்று.
அன்பு இதயங்களே, தங்கள் வாழ்வை தொடர விளையும் மனிதர்களைப் பற்றி குஷ்ணர் அவர்கள் குறிப்பிடும்போது தன் மகனை பற்றி கூறும் ஒரு பகுதி நம் மனதை கலக்கமடையச் செய்கின்றது. குணமாக்க முடியாத ஒரு நோயால் இறந்து கொண்டிருந்த அவரது மகன் ஆரோன் மூச்சுவிட முடியாமல் துன்புற்ற இரவுகளில் படுக்கையில் படுக்க முடியாமல் நின்றபடியே தூங்கினான் என்பதை குஷ்ணர் அவர்கள் நினைவு கூறுகின்றார். நின்றபடியே உறங்கிய அந்த இரவுகளுக்குப் பின்னரும் அடுத்த நாள் தன் மகன் நண்பர்களை சந்தித்து தன் இயல்பான மகிழ்வை வெளிக்காட்டியது இறைவன் தன் மகனோடு இருக்கிறார் என்பதை, இறைவன் தங்கள் வாழ்வில் இருக்கிறார் என்பதை தனக்கு உணர்த்தியது என்று கிருஷ்ணர் அவர்கள் கூறியுள்ளார். தன் நூலின் இறுதியில் அவர் கூறும் வரிகளில் ஒரு சில இதோ.
இறைவனை நேருக்கு நேர் சந்தித்த யோபைப் போல நானும் இறைவனை சந்தித்துள்ளேன். ஒளிமிகுந்த பகலவனில் மட்டுமல்ல, இருளிலும் நிழலிலும் இறைவனை சந்தித்துள்ளேன். அழகாக இயங்கும் உலகிலல்ல, அலங்கோலமான உலகிலும் பிறருக்கென வாழும் மனிதர்களில் இறைவனை சந்தித்துள்ளேன். யோபுடன் இணைந்து நானும் கூற விழைவது இதுதான். அருள் கூர்ந்து கேளும் அடியே பேசுவேன், வினவுவேன் உம்மை விளங்க வைப்பீர் எனக்கு. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.